பதினான்காவது உரத்த சத்தம். எல்லா சபைகளிலும் தேவன் முத்துக்களை வைத்திருக்கின்றார். எல்லா சபைகளிலும் தேவனுக்காக முத்துக்கள் இருக்கின்றது. ஆகவே வெளிப்படையான மார்க்க உலகத்தை குறித்து விரிவான கண்டனத்தை கூறுவதென்பது நமக்குரியதல்ல. எல்லா சபைகளிலும் கர்த்தருக்காக அவரது பிரதிநிதிகள் இருக்கின்றனர். இத்தகைய நபர்கள் இருதயத்திலும் மனதிலும் உணர்த்துதலை உண்டாக்குகிற சந்தர்ப்பங்களின் கீழ் கடைசி நாட்களுக்குரிய விசேஷித்த பரிசோதிக்கும் சத்தியங்களைப் பெறும் வாய்ப்பை பெற்றிருக்கவில்லை. ஆகையால் வெளிச்சத்தை அசட்டை செய்யாத இவர்கள் தேவனோடுள்ள தங்கள் இணைப்பிலிருந்து பிரிந்து போய்விடவில்லை. தங்கள் மீது பிரகாசித்த எல்லா வெளிச்சத்திலும் நடக்கின்ற மனசாட்சிக்கு மிகவும் கட்டுப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அநேகர் கத்தோலிக்க மார்க்கத்தார் மத்தியிலும் இருக்கின்றார்கள். தேவன் அவர்கள் சார்பாகவும் கிரியை செய்வார். வெளிப்படுத்தல் 18 பாபிலோனை விட்டு வெளியே வரும்படி தேவனுடைய மக்கள் அழைக்கப்படுகின்றனர். இந்த வேதவாக்கியத்தின்படி அநேக தேவனுடைய மக்கள் கண்டிப்பாக இன்னமும் பாபிலோனிலே இருக்கத்தான் வேண்டும். கிறிஸ்துவின் பின்னடியார்களில் பெரும்பகுதியினர் தற்போது எந்த மார்க்க அமைப்புகளில் காணப்படுகின்றனர்? சந்தேகமின்றி அவர்கள் புராட்டஸ்டண்ட் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகின்ற பல்வேறுபட்ட சபைகளில்தான் காணப்படுகின்றனர். ஆவிக்குரிய இருளும் தேவனை விட்டு தூரப்பட்டிருக்கும் நிலையும் பாபிலோனிய அமைப்பை உருவாக்கும் திருச்சபைகளில் இருந்தபோதிலும் கூட கிறிஸ்துவின் உண்மையான பின்னடியார்களில் பெருந்திரளானவர்கள் அவர்களது ஐக்கியத்தில் இன்னும் காணப்படுகின்றனர். பாபிலோனின் விழுகை இன்னும் முழுமையடையவில்லை. அவள் தனது வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்கக் கொடுத்தாளே. வெளிப்படுத்தல் 14:6-8. இது எப்படி நடைபெறுகின்றது? ஒரு போலியான ஓய்வு நாளை ஏற்றுக்கொள்ள மனிதர்களை கட்டாயப்படுத்துவதன் மூலம் நடைபெறுகின்றது. இருப்பினும் தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்கக் கொடுத்தாளே என்று நாம் இந்நேரம் வரை கூற முடியாது. ஏனெனில் அவள் சகல ஜாதிகளும் குடிக்கும்படியாக இன்னமும் முழுமையாக செய்யவில்லை. இந்த நிபந்தனை நிறைவேறும் வரையிலும் உலகத்துடனான சபையின் ஒருங்கிணைப்பு கிறிஸ்தவ உலகம் முழுவதிலும் முற்றிலுமாக நிறைவேறும் வரையிலும் பாபிலோனின் விழுகை முழுமையடையாது. இந்த மாற்றம் முன்னேற்றமடைகின்ற ஒரு காரியமாகும். வெளிப்படுத்தல் 14:8 முழுமையான நிறைவேறுதல் இன்னும் எதிர்காலத்திலேயே நடக்கவிருக்கின்றது. எப்போது அவளுடைய பாவங்கள் வானபரியந்தும் எட்டும்? வெளிப்படுத்தல் 18:2-5. சட்டம் இயற்றப்படுத்தலின் மூலம் தேவனுடைய பிரமாணம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும்போதுதான் அப்படி நடக்கும். தேவனுடைய கடைசி எச்சரிப்பின் செய்தி
தீர்க்கதரிசன வரிசையில் வெளிப்படுத்தல் 14 தூதுகளுக்கான இடத்தை தேவன் கொடுத்திருக்கின்றார். அவைகளின் பணி இந்த பூமிக்குரிய சரித்திரத்தின் முடிவு மட்டும் நிறுத்தப்படமாட்டாது. வெளிப்படுத்தல் 14:6-12 உள்ள மும்மடங்கான எச்சரிப்பை நிராகரிப்பதின் விளைவாக 2 முன்னறிவிக்கப்பட்ட நிலையை சபை முழுமையாக அடைந்திருக்கும்போது இன்னும் பாபிலோனிலுள்ள தேவனுடைய ஜனங்கள் அவளுடனுள்ள தொடர்பை விட்டு பிரிந்து வரும்படி அழைக்கப்படுவார்கள் என்ற நேரத்தை குறித்து வெளிப்படுத்தல் 18 சுட்டிக்காட்டுகின்றது. எப்பொழுதும் உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய தூதுகளில் இந்த தூதே கடைசியானதாக இருக்கின்றது.
இவைகளுக்குப் பின்பு வேறொரு தூதன் அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு,
மகாபாபிலோன் விழுந்தது, விழுந்தது! அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்புமுள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது,
என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள்.
வெளிப்படுத்தல் 18:1-4 என்று கூறினான். வெளிப்படுத்தல் 14:8 2 அறிவிக்கப்பட்டபடி பாபிலோனின் விழுகையைப் பற்றிய அறிவிப்பு மீண்டுமாக கொடுக்கப்பட வேண்டிய எதிர்நோக்கியுள்ள ஒரு காலத்தையே இந்த வேத வாக்கியம் சுட்டிக்காட்டுகின்றது. அதனோடு சேர்த்து 1844 கோடை காலத்தில் அந்த தூது முதலாவதாக கொடுக்கப்பட்டதிலிருந்து
பாபிலோனை இணைந்து உருவாக்கும் பல்வேறு அமைப்புகளுக்குள் நுழைந்திருக்கக்கூடிய அக்கிரமங்களை குறித்தும் இது தெரிவிக்கின்றது. இத்தகைய அறிவிப்புகள் மூன்றாம் தூதனின் தூதுடன் இணைந்து பூமியின் குடிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடைசி எச்சரிப்பை உருவாக்குகின்றது. பாபிலோனின் பாவங்கள் வெட்ட வெளிச்சமாக்கப்படும். சபையின் பாரம்பரியங்களை அரசாங்கத்தின் துணையோடு வலியுறுத்துவதால் உண்டாகும் பயங்கரமான விளைவுகள், ஆவிமார்க்கத்தின் திடீர் பிரவேசம், போப்புமார்க்க அதிகாரத்தின் இரகசியமான ஆனால் அதிவேகமான வளர்ச்சி, அனைத்தின் முகமூடியும் அகற்றப்படும். இத்தகைய பக்தி வினயமான எச்சரிப்புகளால் ஜனங்கள் அசைக்கப்படுவார்கள். இதுபோன்ற வார்த்தைகளை ஒருபோதும் கேட்டிராத ஆயிரமாயிரம் பேர் கவனித்துக் கேட்பார்கள். தேவனுடைய கடைசி செய்தியின் மையம் விசுவாசத்தினால் நீதிமானாகுதலை பற்றின தூதுதான் மூன்றாம் தூதனின் தூதாக இருக்குமா என்று விசாரித்து கேட்டு அநேகர் எனக்கு எழுதியிருக்கின்றனர். அதற்கு நான், உண்மையிலேயே இது மூன்றாம் தூதனின் தூதாக இருக்கின்றது என்று பதில் எழுதியிருக்கின்றேன். கர்த்தர் தமது மிகுந்த இரக்கத்தினாலே மூப்பர்கள் வேகனர் மூலமாகவும் ஜோன்ஸ் மூலமாகவும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு தூதை தமது ஜனங்களுக்கு அனுப்பினார். இத்தூது முழு உலகத்தினுடைய பாவத்திற்காக பலியான உயர்த்தப்பட்ட இரட்சகரை உலகத்திற்கு முன்பாக மிகவும் சிறப்பு வாய்ந்த விதத்தில் கொண்டுவரப்பட வேண்டியதாயிருந்தது. அது பிணையாளியானவரிடத்தில் கிறிஸ்துவில் வைக்கும் விசுவாசத்தினாலே நீதிமானாகுதல் என்பதை அளித்தது. அது தேவனுடைய கற்பனைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படிவதால் வெளிப்படும் கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக மக்களை அழைத்தது.
அநேகர் இயேசுவின் மீதுள்ள கவனத்தை இழந்திருந்தனர். அவர்கள் தங்களது கண்களை அவரது தெய்வீகத் தன்மைக்கும் அவரது புண்ணியங்களுக்கும் மனித குடும்பத்துக்கான அவரது மாறாத அன்புக்கும் மேராகத் திருப்ப வேண்டிய அவசியத்தில் இருந்தனர். மனிதருக்கு வளமான ஈவுகளை அவர் பகிர்ந்தளிக்கும்படியாகவும் உதவியற்ற மனித ஏதுகரத்திற்கு தம்முடைய சொந்த நீதி என்னும் விலைமதிப்பற்ற ஈவை கொடுக்கும்படியாகவும் சகல அதிகாரமும் அவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தூதுதான் உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய தேவன் கட்டளையிட்டிருந்த தூதாக இருக்கின்றது. உரத்த சத்தத்துடன் அறிவிக்கப்பட வேண்டியதும் பெருமளவிலான தேவ ஆவியினுடைய பொழிவில் கலந்து கொள்ளப்பட வேண்டியதுமான தூதே இந்த மூன்றாம் தூதனின் தூதாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் நீதியை பற்றின இத்தூது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக பூமியின் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் முழங்கப்பட வேண்டும். இது மூன்றாம் தூதனுடைய வேலையை முடிவுக்கு கொண்டு வருகின்ற தேவனுடைய மகிமையாயிருக்கின்றது. உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய கிருபையின் கடைசி தூது என்பது ஆண்டவருடைய அன்பின் குணத்தை வெளிப்படுத்துவதே ஆகும். தேவனுடைய பிள்ளைகள் அவரது மகிமையை வெளிக்காட்ட வேண்டும். தேவனுடைய கிருபை அவைகளுக்கு என்ன செய்திருக்கின்றது என்பதை அவர்கள் தங்களது சொந்த வாழ்க்கையிலும் குணத்திலும் வெளிக்காட்ட வேண்டும். மிகுந்த வல்லமையுடன் தூது செல்லும்.
மூன்றாம் தூதனின் தூது ஒரு உரத்த சத்தமாக எழும்பும் போதும் மிகுந்த வல்லமையும் மகிமையும் அந்த முடிவான வேலையை கவனத்துடன் செய்து முடிக்கும்போது தேவனுடைய உண்மையான ஜனங்கள் அந்த மகிமையில் பங்கெடுப்பார்கள். அவர்கள் இக்கட்டுக்காலத்தின் வழியாக கடந்து செல்வதற்கு பின்மாறி அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து பலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. முடிவு நெருங்க நெருங்க தேவனுடைய ஊழியக்காரர்களின் சாட்சிகள் மிகுந்த வல்லமையானதாகவும் அதிக தீர்மானமிக்கதாகவும் மாறியிருக்கும். இந்த தூது 9 முதல் 12 வரை அதற்கு முந்தைய இரு தூதுகளையும் தழுவியே வரும். அது ஒரு உரத்த சத்தத்துடன், அதாவது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையுடன் கொடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மூன்றாம் தூதனின் தூது ஒரு உரத்த சத்தமாக பெருக்கமடையும் போது மாபெரும் வல்லமையும் மிகுந்த மகிமையும் அதன் அறிவிப்புடன் சேர்ந்து கொள்ளும். தேவனுடைய ஜனங்களின் முகங்கள் பரலோகத்தின் வெளிச்சத்தால் பிரகாசிக்கும். பூமியின் கடைசி மாபெரும் உபத்திரவத்தின் ஆழமான நிழல்களின் மத்தியும் தேவனுடையலும் தேவனுடைய வெளிச்சம் மிகவும் அதிகமதிகமாக பிரகாசிக்கும். அப்போது விசுவாசம் மற்றும் நம்பிக்கையின் பாடல் தெளிவாகவும் உன்னதமான இசையிலும் கேட்கப்படும்.
வெளிப்படுத்தின விசேஷம் 18 முன்னறிவிக்கப்பட்டபடி மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் எதிராக 3 தூதனின் தூது கடைசி எச்சரிப்பை கொடுக்க இருக்கின்ற ஜனங்களால் மிகுந்த வல்லமையுடன் அறிவிக்கப்பட வேண்டும். 1844 ஆண்டின் இயக்கத்தைப் போல
1844 ஆண்டின் இயக்கத்திலே ஜனங்களை எழுப்பின அதே மாபெரும் வல்லமை மீண்டுமாக வெளிப்படுத்தப்படும். 3 தூதனின் தூது இரகசிய குரலில் அல்ல, ஒரு உரத்த தொனியுடன் முன் செல்லும். நடுராத்திரியின் சத்தத்தையும் மிஞ்சும் விதத்தில் இந்த தூது ஆற்றலுடனும் வல்லமையுடனும் முடிவடையும் என்பதை நான் கண்டேன். பெந்தகொஸ்தே நாளைப் போல. பெந்தகொஸ்தே நாளின் சம்பவங்கள் அன்றைக்கு நடந்ததைக் காட்டிலும் இன்னும் அதிக வல்லமையோடு மீண்டும் எப்போது நடக்குமென்று அந்த நேரத்தைக் காணும்படியாக ஒரு ஊக்கமான ஏக்கத்துடன் நான் முன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றேன். பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன். அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. வெளிப்படுத்தல் 18:1 என்று யோவான் கூறுகின்றார். அப்போது பெந்தகுஸ்தே காலத்தில் நடந்தது போல ஒவ்வொருவரும் அவரவர் பாஷையிலே சத்தியம் பேசப்படக் கேட்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாபெரும் சீர்திருத்த இயக்கத்தை சுட்டிக்காட்டின காட்சிகள் ராத்திரசனங்களிலே என் முன்பாக கடந்து சென்றது. அநேகர் தேவனை துதித்தார்கள். வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள். இன்னும் அநேக அற்புதங்களும் செய்யப்பட்டன. மாபெரும் பெந்தகுஸ்தே நாளுக்கு முன்னான நாட்களில் வெளிப்பட்ட அதே பரிந்து பேசுகின்ற ஒரு சிந்தை அவர்கள் மத்தியில் காணப்பட்டது.
சுவிசேஷத்தின் மாபெரும் பணி அதன் ஆரம்ப கட்டத்தில் காணப்பட்ட தேவனுடைய வல்லமையை விட அது முடிவு பெறும் வேளையில் எத்தகைய குறைந்த வல்லமையோடும் இருக்காது.
சுவிசேஷம் ஆரம்பமான காலகட்டத்திலே பெய்த முன்மாரியின் பெருமழையின் போது தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுதலை அடைந்தது போல சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதலின் முடிவு வேளை வரும்பொழுது பெய்யும் பின்மாரியின் பெருமழையிலே மீண்டும் தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுதலை அடையும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒளியேற்றப்பட்ட பிரகாசிக்கின்ற பரிசுத்த ஒப்படைப்புடனும் பிரகாசிக்கப்பட்ட முகங்களுடனும் பரலோகத்திலிருந்து வருகின்ற தூதை அளிப்பதற்கு துரிதமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்வார்கள். உலகம் முழுவதிலுமாக ஆயிரக்கணக்கான குரல்கள் மூலம் எச்சரிப்பு கொடுக்கப்படும். அற்புதங்கள் செய்யப்படும். வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்படுவர். அற்புதங்களும் அடையாளங்களும் விசுவாசிகளை பின்தொடரும். நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஏதுகரங்களை தேவன் உபயோகிப்பார்.
காரியங்களின் பொதுவான ஒழுங்கின்படியில்லாமல் எந்தவொரு மனித திட்டத்திற்கும் மேர்மாறாக இருக்கக்கூடிய ஒரு வழியிலும் மிக அதிகமான விதத்திலும் கர்த்தர் இந்த கடைசி வேலையை செய்வாரென்று நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகின்றேன். உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய தூதிலே 3 தூதனுடன் இணைந்து கொள்ளும் தூதனுடைய வழிநடத்துதலின் கீழாக வேலை முன்னேறிச் செல்லும்போது எப்பொழுதுமே அந்த வேலையை கட்டுப்படுத்த விரும்புகிறவர்களும் தேவனுடைய வேலையிலே என்னவிதமான நிலைமாற்றங்கள் செய்யப்படலாம் என்று கட்டளையிடுவதற்கு விரும்புகிறவர்கள் கூட நமதில் கூட நம்மத்தியிலே அங்கு இருப்பார்கள். தேவன் தமது சொந்த கரங்களிலே கடிவாளங்களை எடுத்துக்கொள்கிறார் என்பது விளங்கும் விதத்தில் அவர் வழிகளையும் வாய்ப்பு வளங்களையும் உபயோகப்படுத்துவார். தேவன் தமது நீதியின் கிரியைகளை பூரணப்படுத்தி விரைவேற்றும்படியாக அவர் உபயோகிக்கப் போகின்ற எளிமையான வழிவகைகளை குறித்து ஊழியக்காரர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல் சாத்தியமானதாக இருக்கும் என்று கற்பனை செய்ய வேண்டாம். தேவன் எல்லா காலங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலையின் கீழாகவும் சுக்கான் பிடித்து நிற்கிறவராக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும். பொருத்தமான வழிவகைகளின் மூலம் தேவன் கிரியை செய்வார். மேலும் அவர் தமது சொந்த ஜனங்களை தொடர்ந்து நடத்தி பெருகச் செய்து படிப்படியாக உருவாக்குவார்.
மனிதன் குறிப்பிடும்படியாக எந்த ஒரு திட்டவட்டமான வரையறுக்கப்பட்ட வழியில் அல்ல, மாறாக தேவனுடைய ஒழுங்கின்படி எதிர்பாராத நேரங்களில் மற்றும் வழிகளில் தமது நாமத்துக்கு மகிமை உண்டாகும் விதத்தில் தேற்றரவாளன் தம்மைத்தாமே வெளிப்படுத்துவார். முந்தைய நாட்களில் மீன்பிடிக்கிறவர்களை தமது சீஷர்களாகத் தெரிந்து கொண்டது போலவே அவர் சாதாரண ஜனங்கள் மத்தியிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் தமது ஊழியத்துக்காக எழுப்புவார். அநேகரை ஆச்சரியப்படுத்துகின்ற ஒரு எழுப்புதல் வெகு சீக்கிரத்தில் உண்டாகும்.
என்ன செய்யப்பட வேண்டும் என்ற அவசியத்தை உணராதிருக்கின்ற ஜனங்கள் விட்டுவிடப்படுவர். சாதாரண மக்கள் என்றழைக்கப்படுகிறவர்களுடன் பரலோக தூதர்கள் வேலை செய்து சத்தியத்தை அநேக இடங்களுக்கு எடுத்துச் செல்ல அவர்களை தகுதியாக்குவார்கள். 1. பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஊழியக்காரர்கள் தகுதியாக்கப்படுவர்.
பக்தி வினயமான கடைசி ஊழியத்திலே மாபெரும் மனிதர்கள் சிலரே ஈடுபடுவார்கள். சிலர் மாத்திரமே எதிர்பார்க்கின்ற ஒரு வேலையை தேவன் நமது காலத்திலே செய்வார். அறிவியல் சம்பந்தமான நிறுவனங்கள் மூலம் வெளிப்படையாக பயிற்றுவிக்கப்படுவதைக் காட்டிலும் தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகத்தால் பயிற்றுவிக்கப்படக்கூடிய ஜனங்களை நம்மத்தியிலிருந்து அவர் எழுப்பி உயர்த்துவார். இந்த வசதிகள் அறிவியல் நிறுவனங்கள் அலட்சியப்படுத்தப்படவோ அல்லது குற்றஞ்சாட்டப்படவோ வேண்டியதில்லை. அவைகளும் தேவனால் நியமிக்கப்பட்டவைகளே. ஆனால் இவைகள் வெளிப்புறத் தகுதிகளை மாத்திரமே பக்குவப்படுத்த முடியும். தேவன் படித்தவர்களையும் தங்களை பெரிதாக கருதுகின்ற மனிதர்களையும் சார்ந்திருக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துவார். சத்திய வெளிச்சத்தை மிகுந்த ஆர்வத்துடன் தேடுகின்ற ஆத்துமாக்களுக்கும் தேவனுடைய பரிசுத்த எழுத்துக்களிலிருந்து பிரகாசிக்கிற ஒவ்வொரு தெய்வீக ஒளிக்கதிரையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரமே கூடுதலான வெளிச்சம் கொடுக்கப்படும். இந்த ஆத்துமாக்களின் மூலமாகவே இந்த பூமி முழுவதையும் தமது மகிமையால் பிரகாசிக்கச் செய்யக்கூடியதான வல்லமையையும் வெளிச்சத்தையும் தேவன் வெளிப்படுத்துவார்.
சிந்தையின் கட்டுப்பாடும் இருதயம் மற்றும் எண்ணத்தின் சுத்தமுமே அவசியமாக இருக்கின்றது. மிகச்சிறந்த தாளந்துகள் சாமர்த்தியம் அல்லது அறிவைக் காட்டிலும் இவையே மிகவும் விலையேறப்பெற்றவையாகும். அதிக திறமைகள் இருந்தும் அவைகளை சரியாக உபயோகப்படுத்தாதவர்களைக் காட்டிலும் கர்த்தர் இப்படிச் சொல்லுகிறார் என்கின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய பயிற்றுவிக்கப்பட்ட சாதாரண மனமே தேவனுடைய ஊழியத்தைச் செய்வதற்கு அதிக தகுதி பெற்றதாகும். ஸ்தாபன கல்வி அறிவின் மூலம் பயிற்சி பெறுவதைக் காட்டிலும் தேவ ஆவியானவரின் அபிஷேகத்தால் ஊழியக்காரர்கள் தகுதியாக்கப்படுவர். விசுவாசமும் ஜெபமுமிக்க மனிதர்கள் தேவன் தங்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளை அறிவிப்பதற்கு பரிசுத்தமான வைராக்கியத்துடன் முன் செல்ல நெருக்கி ஏவப்படுவர். கல்வி அறிவில்லாதவர்களையும் தேவன் உபயோகிப்பார். கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த கடைசி நாட்களின் பரீட்சையிலும் சோதனையிலும் நின்று ஜெயிப்பார்கள். கேள்வி கேட்கப்படாத விசுவாசத்தினால் கிறிஸ்துவில் பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற கல்வியறிவில்லாத சீஷன் கூட இல்லை வாதம் கொண்டுவரக்கூடிய சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு எதிர்த்து நின்று பரியாசக்காரர்களின் குதர்க்கவாதங்களை வெட்கமடையச் செய்ய முடியும்.
தங்களது எதிராளிகள் மறுத்துப் பேசவோ எதிர்த்து நிற்கவோ முடியாத ஞானத்தையும் வல்லமையான ஒரு நாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கொடுப்பார். தங்களது விவாதத்தினாலே சாத்தானுடைய வஞ்சகங்களை ஜெயிக்க முடியாதவர்களும் கூட கச்சறிந்த ஞானிகளாக தங்களை நினைத்துக் கொள்ளுகின்ற மனிதர்கள் குழம்புவதற்கேதுவான திட்டமான ஒரு சாட்சியை அளிப்பார்கள். கல்லாதவர்களின் உதடுகளிலிருந்து சத்தியத்திற்காக மனமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியதான அப்படிப்பட்ட வல்லமையுடனும் ஞானத்துடனும் ஏற்றுக்கொள்ளச் செய்கின்ற வார்த்தைகள் வெளிவரும். அவர்களது சாட்சி நிமித்தம் ஆயிரக்கணக்கானோர் மனமாற்றமடைவர். கற்றறிந்த ஞானிகளுக்கில்லாத இந்த வல்லமையை ஏன் கல்லாத மனிதன் பெற்றிருக்க வேண்டும்? ஏனெனில் கல்லாதவர் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கின்ற விசுவாசத்தினாலே தூய்மையான தெளிவான சத்தியத்தின் சூழ்நிலைக்குள்ளாக வந்திருக்கின்றார். அதே நேரம் கற்றறிந்த மனிதனோ சத்தியத்தை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றார். எளிமையான மனிதன் கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்கின்றான். சரித்திரங்களிலிருந்தோ அல்லது உயர்ந்த விஞ்ஞானமென்று அழைக்கப்படுவதிலிருந்தோ அவனால் ஈர்க்கத்தக்க விதத்தில் பேச முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வல்லமையான ஆதாரத்தை அவன் திரட்டி வைத்திருக்கின்றான். ஆவியானவருடைய ஏவுதலின் கீழாக அவன் பேசுகின்ற சத்தியம் மிகவும் தூய்மையானதாயும் குறிப்பிடத்தக்கதாயும் இருக்கின்றது. மேலும் அவனுடைய சாட்சி மறுத்து பேசப்பட முடியாததாயும் எதிர்க்க முடியாத மிகுந்த ஒரு வல்லமையை அதனுடன் கொண்டு செல்லக்கூடியதாயும் இருக்கின்றது.
சிறுபிள்ளைகள் தூதை அறிவிப்பர்.
இப்போது கல்வியறிவில்லாதவர் மத்தியிலும் கூட அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கின்றனர். பரலோகத்திலிருந்து வருகின்ற தூதை முன் சென்று அறிவிக்கத்தக்கதாக சிறுபிள்ளைகள் ஆவியானவரால் தூண்டப்படுவர்.
மனிதனுடைய இயந்திர சாதனங்கள், அவனது கட்டுப்படுத்தும் சட்டங்கள் மற்றும் ஜாக்கிரதையான வரிமுறைகளையெல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு ஆவியானவரின் தூண்டுதல்களுக்கு இணங்குகின்ற அனைவர் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படுவார். அப்போது அவர்கள் அவரது வல்லமையின் பராக்கிரமத்துடன் சத்தியத்தை அறிவிப்பார்கள். சத்தியத்தை அதன் எளிமையில் இயேசு வழங்கியதைப் போல மனிதர்கள் இன்னமும் வழங்காமலிருக்கின்றதை பரலோக அறிவு ஜீவிகள் காணும்பொழுது தேவனுடைய ஆவியினால் சாதாரண சிறு பிள்ளைகள் அசைக்கப்பட்டு இக்காலத்திற்குரிய சத்தியத்தை அறிவித்துக் கொண்டு முன் செல்வார்கள். தூதர்களின் ஊழியம். வேதாகமத்தின் உட்பொருளை ஆராய்ச்சி செய்யும்படி தூண்டுவதற்கு பரலோகத்தின் தூதர்கள் மனித மனங்களை அசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை செய்யப்பட்டிருந்ததைவிட ஒரு மகா உன்னதமான பணி இனிமேல் செய்யப்படும். அதன் மகிமையில் ஒரு சிறிதளவு கூட மனிதருக்குச் செல்லாது. ஏனெனில் இரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறவர்களுக்காக தூதர்கள் இரவும் பகலும் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
கொர்னேலியுவைப் போன்ற அநேக மனிதர்கள் நமது உலகத்திலே இருக்கின்றார்கள். கொர்னேலியுவுக்காக தேவன் கிரியை செய்தது போலவே உண்மையான தரத்தை உயர்த்தி பிடிக்கின்ற இவர்களுக்காகவும் அவர் கிரியை செய்கின்றார். கொர்னேலியு தேவனைப் பற்றின ஒரு அறிவை பரலோகத்திலிருந்து வந்த தூதர்களின் சந்திப்பின் மூலமாக பெற்றுக்கொண்டது போலவே இவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். தெய்வீக வல்லமை மனித முயற்சிகளோடு இணையும் போது சருகுகளிடையே நெருப்பு பரவுவது போல ஊழியமும் மிக வேகமாக பரவும். மனிதனால் பகுத்தாராய முடியாத துவக்கங்களைக் கொண்ட ஏதுகரங்களை தேவன் பயன்படுத்துவார். தேவனுடைய கோரிக்கைகளுக்கு பதிலளிப்பதை மனிதர்கள் புறக்கணியாமலிருந்திருந்தால் நிறைவேற்றியிருந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும் ஒரு வேலையை தூதர்கள் செய்வார்கள். பிரகடன ஊழியத்தின் உலகளாவிய விரிவாக்கம். மூன்றாம் தூதனின் தூதை அறிவிப்பதில் இணைந்து கொள்ளப் போகின்ற தூதனின் தூது தனது மகிமையால் பூமி முழுவதையும் பிரகாசிப்பிக்கச் செய்வதாக இருக்கின்றது. உலகளாவிய விரிவாக்கத்தின் மற்றும் வழக்கத்திற்கு மாறான வல்லமையின் ஒரு வேளை இங்கு முன்னறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒளியேற்றப்பெற்ற பிரகாசிக்கின்ற பரிசுத்த ஒப்படைப்புடனும் பிரகாசிக்கப்பட்ட தங்கள் முகங்களுடனும் பரலோகத்திலிருந்து வருகின்ற தூதை அளிப்பதற்கு துரிதமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் செல்வார்கள். உலகம் முழுவதிலும் ஆயிரக்கணக்கான குரல்களால் எச்சரிப்பு கொடுக்கப்படும்.
மூன்றாம் தூதனை பின்தொடருகின்ற தூதனுடைய தூது இப்போது உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அது அறுவடையை குறித்த தூதாக இருக்க வேண்டும். அப்பப்போது தேவனுடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசிக்கப்படும். உபத்திரவத்தின் புயல் உண்மையாகவே நம்மீது மோதியடிக்கும். அதன் பிறகே மூன்றாம் தூதனின் தூது உரத்த சத்தமாக எழும்பும். பின்பு கர்த்தருடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசமடையும். அமெரிக்காவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் சத்தியம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். உலகத்தின் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த எச்சரிப்பின் தூது கொடுக்கப்பட வேண்டும். GCB March 30, 1903. உரத்த சத்தத்தின் போது திருச்சபை அவளது உயர்த்தப்பட்ட கர்த்தரின் தெய்வீக குறுக்கீடுகளின் உதவியினால் இரட்சிப்பின் அறிவை மிகவும் அபரிமிதமாக பரவச் செய்வதின் மூலம் ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒவ்வொரு நகரத்திற்கும் வெளிச்சம் கொடுக்கப்படும். ஒரு நெருக்கடி நேரிடையாக நம்மீது வந்திருக்கின்றது. இப்போது நாம் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே இந்த கடைசி காலத்திற்குரிய மாபெரும் சத்தியங்களை அறிவிக்க வேண்டும். வெகு சீக்கிரம் ஒவ்வொருவரும் எச்சரிப்பைக் கேட்டு தீர்மானமெடுப்பார்கள். அப்பொழுது முடிவு வரும். ராஜாக்கள், சட்ட வல்லுநர்கள், ஆலோசனைச் சங்கங்கள் அனைத்தும் அத்தூதினை கேட்கும்.
எவரேனும் தனியாகச் சாட்சி பகிர வேண்டும் என்ற காரியம் தற்போது நமக்குச் சாத்தியமாகக் காணப்படவில்லை. ஆனால் அவருடைய நாமத்து நிமித்தம் ஆலோசனை மண்டங்களுக்கு முன்பாகவும் ஆயிரமாயிரம் மக்களுக்கு முன்பாகவும் நாம் நிற்க வேண்டிய வேளை வரும். அப்பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாசத்திற்கான காரணத்தை சொல்ல வேண்டியதிருக்கும். அதன் பிறகு சத்தியத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளின் மீதும் கடுமையான கண்டனம் வரும். அப்படியானால் நாம் ஆதரிக்கின்ற இந்த உபதேசங்களை நாம் ஏன் நம்புகின்றோம் என்று அறிந்து கொள்ளும் படிக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது.
அநேகர் நீதிமன்றங்களில் நிற்க வேண்டியிருக்கும். சிலர் ராஜாக்களுக்கு முன்பாகவும் பூமியிலே கட்டுத்தேர்ந்தவர்கள் முன்பாகவும் தங்கள் விசுவாசத்திற்கான காரணத்தை சொல்ல வேண்டியிருக்கும். சத்தியத்திலே ஒரு மேலோட்டமான அறிவை மாத்திரம் பெற்றிருப்பவர்கள் வேதவாக்கியங்களை தெளிவாக விளக்கி எடுத்துக் கூறவும் தங்களது விசுவாசத்திற்கான சரியான காரணங்களை கொடுக்கவும் முடியாது. அவர்கள் குழப்பமடைவர். மேலும் அவர்கள் வெட்கப்படாத ஊழியக்காரராகவும் இருக்க முடியாது. பரிசுத்தமான பிரசங்க மேடையில் தான் ஏறி பேசப்போவதில்லை என்பதால் வேதவாக்கியங்களை படிக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஒருவரும் கற்பனை பண்ணிக்கொள்ள வேண்டாம். உங்களிடம் தேவன் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியாது. அநேக அட்வென்டிஸ்ட் மக்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாக இடைக்கட்டிக் கொள்வர்.
சபைகளிலே 7 அட்வென்டிஸ்ட் சபைகளிலே தேவனுடைய வல்லமையின் ஒரு அற்புதமான வெளிப்பாடு இருக்க வேண்டியதாயிருக்கின்றது. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தாத, பாவ அறிக்கை செய்து மனம் வருந்தி தங்களது இதய கதவை திறக்காத ஜனங்களின் மீது அந்த வல்லமை அசைவை உண்டு பண்ணாது. பூமி முழுவதையும் தேவனுடைய மகிமையால் பிரகாசிப்பிக்கப் போகின்ற அந்த வல்லமையின் வெளிப்பாட்டினை தங்களது குருட்டாட்டமான கண்களால் ஆபத்தான ஏதோ ஒரு காரியமாகவும் தங்களது பயங்களை எழுப்புகின்ற ஒரு காரியமாகவும் பார்த்து அதை எதிர்ப்பதற்கு அவர்கள் தங்களை தாங்களே இடைக்கட்டிக் கொள்வர். அவர்களது எதிர்பார்ப்புகளின்படியும் கருத்துகளின்படியும் கர்த்தர் கிரியை செய்யாதபடியால் அவ்வேலையை அவர்கள் எதிர்ப்பார்கள். ஏன், இத்தனை வருட காலமாக இந்த ஊழியத்தில் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு தேவனுடைய ஆவியை தெரியாதா என்று அவர்கள் கேட்பார்கள். ஆர்.எச். எக்ஸ்ட்ரா, December 23, 1890. 3 தூதனின் தூது புரிந்து கொள்ளப்படாது. பூமி முழுவதையும் பிரகாசிப்பிக்கின்ற அதனுடைய மகிமையின் வெளிச்சம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற அதன் மகிமையில் நடக்க மறுக்கிறவர்களால் பொய்யான வெளிச்சம் என்று அழைக்கப்படும். அட்வென்டிஸ்டுகள் அல்லாத பெரும்பகுதியினர் எச்சரிப்பை புறக்கணிப்பர்.
செய்தியைக் கேட்கின்ற அநேகர், எண்ணிக்கையில் மிகவும் அதிகமானோர், பக்தி வினயமான அந்த எச்சரிப்பை நம்பி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குணங்களை சோதிக்கின்ற தேவனுடைய கற்பனைகளுக்கு அநேகர் உண்மையில்லாதவர்களாக காணப்படுவர். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கொள்ளை வெறியர் என்று அழைக்கப்படுவர். ஆதலால் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று போதகர்கள் ஜனங்களை எச்சரிப்பார்கள். மனிதர் கேட்டாலும் அல்லது கேட்காமல் விட்டுவிட்டாலும் தூதை கொடுக்கும்படியாக தேவனுடைய ஆவி ஏவினபோது இதே போன்றுதான் நோவாவும் நடத்தப்பட்டார். இவ்விதமான எச்சரிப்புகளை சிலர் கவனித்து கேட்பார்கள். ஆனாலும் பெரும்பான்மையினரால் அவைகள் நிராகரிக்கப்படும். மிகவும் புகழ்பெற்று விளங்கும் போதகர்கள் தங்களது அதிகாரம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டதால் பூர்வகாலத்து பரிசேயர்களைப் போல கோபத்தால் நிறைந்து தூதினை சாத்தானிடமிருந்து வருவதாக கண்டனம் தெரிவிப்பர். அதை அறிவிப்போரை பரியாசம் செய்து உபத்திரவப்படுத்தும்படி பாவத்தை நேசிக்கும் திரள் கூட்டத்தாரையும் தூண்டிவிடுவர். பெருந்திரள் கூட்டத்தார் அழைப்பிற்கு செவி கொடுப்பர். மதம் சார்ந்த மற்ற அமைப்புகளிலே சிதறியிருக்கும் ஆத்துமாக்கள் அழைப்புக்கு செவிசாய்த்தார்கள். சோதோமின் அழிவிற்கு முன்னதாக லோத்து அதிலிருந்து துரிதமாக வெளியேற்றப்பட்டது போல் அழிவிற்காக நியமிக்கப்பட்ட சபைகளிலிருந்து அருமையானவர்கள் துரிதமாக வெளியேற்றப்பட்டார்கள். இறுதிச் சோதனையின் வழியாகச் சென்று ஒரு மலையைப் போல நிலையாய் நிற்கப் போகின்ற உறுதியான விசுவாசிகளின் சேனை ஒன்று இருக்கும்.
உலகத்தின் அணிவரிசைகளிலிருந்தும் திருச்சபைகளிலிருந்தும் கத்தோலிக்க திருச்சபைகளிலிருந்து கூட வெளியே வரவிருக்கின்ற அநேக ஆத்துமாக்கள் இருக்கின்றனர். சத்தியத்தை அறிவிப்பதற்காக இதுவரையில் பதவியிலும் பதிவேடுகளிலும் நின்றிருந்தோரின் அட்வென்டிஸ்ட் மக்களின் வைராக்கியத்தை விட அவர்களது வைராக்கியம் அளவில் மிஞ்சக்கூடியதாயிருக்கும். திரள் கூட்டமான ஜனங்கள் விசுவாசத்தை பெற்று கர்த்தருடைய சேனைகளில் வந்து சேருங்கள். இந்த மந்தையிலிருந்து விலகிப்போன அநேகர் பெரிய மேய்ப்பனை பின்தொடர்ந்து செல்லும்படியாக திரும்பி வருவார்கள்.
அஞ்ஞான ஆப்பிரிக்காவிலும் கத்தோலிக்க நாடுகளான ஐரோப்பாவிலும் தென் அமெரிக்காவிலும் சீனாவிலும் இந்தியாவிலும் கடலிலுள்ள தீவுகளிலும் பூமியின் இருண்ட மூலைகளிலும் கூட தெரிந்து கொள்ளப்பட்ட மேகம் போன்ற ஒரு திரளான ஜனங்களை, அதாவது இருளின் மத்தியிலே பிரகாசித்து
தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதனால் கிடைக்கக்கூடிய மறுரூபமடையச் செய்யும் வல்லமையை மருள விழுந்து போன ஒரு உலகிற்கு தெளிவாக காண்பிக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் தமக்கென்று ஆயத்தமாக வைத்து வைத்திருக்கின்றார். இப்பொழுது கூட ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பாஷைக்காரர் மற்றும் மக்கள் மத்தியிலும் அவர்கள் காணப்படுகின்றனர். மருள விழுகையின் மிகவும் இருண்ட மணிவேளையிலே சிறியோர், பெரியோர், ஐசுவரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் போன்ற அனைவரையும் மரண தண்டனையின் அச்சுறுத்தலின் கீழாக பொய்யான ஒரு ஓய்வு நாளின் பற்றுறுதியின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சாத்தானுடைய மாபெரும் முயற்சி எடுக்கப்படும்போது தேவனுடைய குமாரர்களாகிய கரைத்திரையற்றவர்கள், கபடற்றவர்கள், கடிந்து கொள்ளப்படாதவர்கள் ஆகிய உண்மையுள்ள இந்த மக்கள் உலகத்திலே விளக்குகளைப் போல பிரகாசிப்பவர்கள். ஆயிரக்கணக்கானோர் ஓரே நாளில் மனமாற்றமடைவர். 11 மணி நேரத்திலே ஆயிரக்கணக்கானோர் சத்தியத்தை கேட்டு ஏற்றுக்கொள்வர். சத்தியத்திற்கான இந்த மனமாற்றங்கள் சபையை ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் மிகுந்த வேகத்தில் நடைபெறும். அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்.
11 மணி நேரத்திலே சத்தியத்தை கேட்டு தேவ ஆவியானவருடைய அசைவாடுதல்களைக் கண்டு ஒரே நாளில் சத்தியத்திற்காக மனம் மாறுகின்ற ஆயிரக்கணக்கானோர் இருக்கின்றனர். பெந்தகுஸ்திய நாளிலே சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு எப்படி ஜனங்கள் மனமாற்றமடைந்தார்களோ அதேபோல ஒரே நாளில் அநேகர் மனம் மாறப்போகின்ற காலம் வந்து கொண்டிருக்கின்றது. இருதயத்தில் உண்மையுள்ளோர் நீண்ட காலம் தயக்கம் காட்டுவதில்லை. நல்லவர்கள் அநேகர் தங்களது நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்கான காரியத்தை இப்பொழுது காணாதிருக்கின்றனர். ஆனால் இக்காரியங்கள் அவர்களது ஜீவியங்களில் செல்வாக்கினை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். இந்த தூது உரத்த சத்தத்துடன் செல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். நீண்ட காலத்திற்கு அவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள். அவர்கள் வெளியே வந்து தங்களது நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளுவார்கள். பூமியின் மீது குடியிருக்கின்ற அனைவர் மீதும் கடைசி சோதனை வெகு சீக்கிரமாக வர இருக்கின்றது. அந்நேரத்திலே செயல்புரிவதற்கு ஆயத்தமான தீர்மானங்கள் எடுக்கப்படும். வேத வார்த்தைகளைக் கேட்டு மனந்திரும்புகின்ற அனைவரும் தாங்களாகவே இம்மானுவேலாகிய இளவரசரின் இரத்தக்கரை படிந்த கொடியின் கீழாக அணிவகுத்து வந்தடைவார்கள். உண்மையும் நேர்மையுமான ஆத்துமா ஒவ்வொன்றும் சத்திய ஒளியினிடத்திற்கு வந்தடையும்.
தேவ ஆவியானவரின் ஆழமான உணர்த்துதலாலேயே தூது கொண்டு செல்லப்படுமே ஒழிய அதிகமான வாக்குவாதத்தினால் அல்ல. வாக்குவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்திருக்கின்றன. விதை விதைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அது முளைத்தெழும்பி கனிகளை கொடுக்கும். மிஷனரி ஊழியம் செய்தவர்களால் விநியோகிக்கப்பட்ட புத்தகங்கள் தங்களது வேலையை செய்திருந்த போதும் அதனால் உணர்த்தப்பட்ட அநேக மனங்கள் சத்தியத்தை முழுவதுமாக புரிந்து கொள்வதிலிருந்தும் அல்லது அதற்கு கீழ்ப்படிய ஒப்புக் கொடுப்பதிலிருந்தும் தடுக்கப்பட்டிருந்தன. வெளிச்சத்தின் ஒளிக்கதிர்கள் தற்போது எல்லா இடத்திலும் ஊடுருவிச் சென்று சத்தியம் அதனுடைய தெளிவில் காணப்படுகின்றது. தேவனுடைய நேர்மையான பிள்ளைகள் தங்களை கட்டியிருந்த கயிறுகளை அறுத்தெறிந்து அதிலிருந்து விடுபடுவார்கள். குடும்ப பந்தங்கள் மற்றும் சபை பிணைப்புகளெல்லாம் இப்பொழுது அவர்களை பிடித்து வைக்க வல்லமையத்ததாகிவிட்டன. மற்ற எல்லாவற்றை விடவும் சத்தியம் அவர்களுக்கு விலையுயர்ந்ததாயிருக்கும். சத்தியத்திற்கெதிரான சக்திகள் ஒன்று திரண்டிருந்தாலும் கூட ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் கர்த்தரின் பக்கமாக தங்களது நிலைப்பாட்டை தெரிந்தெடுப்பார்கள். அச்சடிக்கப்பட்ட பக்கத்தின் செல்வாக்கு. ஆயிரத்திற்கும் அதிகமானோர் ஒரே நாளில் விரைவாக மனமாற்றமடைவார்கள். அவர்களில் அநேகர் நமது வெளியீடுகளை வாசித்தது நிமித்தமாகவே தங்களது முதல் உணர்த்துதல்களை பெற்றதாக கூறுவார்கள். 693.
இந்த புத்தகத்தை மாபெரும் போராட்டம் விநியோகம் செய்ததால் உண்டான பலன்களை இப்பொழுது காணப்படுபவைகளால் தீர்மானிக்க முடியாது. இதை வாசிப்பதன் மூலம் சில ஆத்துமாக்கள் எழுப்பப்பட்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற மக்களோடு உடனடியாக தங்களை இணைத்துக் கொள்ளத் தைரியங்கொள்வர். ஆனால் இதை மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற புத்தகத்தை வாசிக்கின்ற ஒரு திரள் கூட்டத்தினர் இந்த புத்தகத்திலே முன்னுரைக்கப்பட்டிருக்கின்ற அதே நிகழ்வுகள் நிறைவேறுவதைக் காண்கின்ற வரைக்கும் தங்களது நிலைப்பாட்டை தீர்மானிக்க மாட்டார்கள்.
இதிலே முன்னுரைக்கப்பட்டவைகளில் நிறைவேறின சில தீர்க்க தரிசனங்கள். மற்ற தீர்க்க தரிசனங்களும் அதைப்போலவே நிறைவேறும் என்ற விசுவாசத்தை உண்டு பண்ணும். முடிவான ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமையினால் பூமி பிரகாசமடையும் போது இந்த ஏதுகரத்தின் வெளியீடுகளின் பலனாக அநேக ஆத்துமாக்கள் தேவனுடைய கற்பனைகளுக்காக தங்கள் நிலைப்பாட்டை தெரிந்தெடுப்பார்கள். மாபெரும் வல்லமையோடு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து வெளிப்படுத்தல் 18:1 பூமி முழுவதையும் தன்னுடைய மகிமையால் பிரகாசிப்பிக்கின்ற வேறொரு தூதனுடைய ஊழியம் நமது அச்சகங்களிலிருந்து வெளியாகும் புத்தகங்களின் வழியாகவே மிகவும் அதிக அளவில் நிறைவேற்றப்பட வேண்டும்.